2019 ஜூலை மாத தென்றலிதழில் எழுத்தாளர் சிறுகதையில் டாக்டர் ஜே பாஸ்கரன் அவர்கள் எழுதியுள்ள அம்மாவை தேடி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். காலையில் எழுந்து வந்து பார்த்தால் வாசல் கதவு திறந்து கிடந்தது. கேட்டில் பூட்டு சாவியுடன் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த வேளையில் பூட்டை திறந்து எங்கே போனாள் அம்மா? கமலாவும் இன்னும் எழுந்திருக்கவில்லையே. தனியாகவும் வெளியே போக மாட்டாளே. பூட்டை திறக்க தெரியுமா என்ன? கணேசன் குழம்பினான். அம்மாவை அறைகளில், பாத்ரூம்களில், கொல்லைப்புறத்தில், வாசலில், தெருவில் இருபுறமும் தேடினான். காணவில்லை. கொஞ்ச நாட்களாகவே அம்மாவுக்கு மறதி. சின்ன சின்ன விஷயங்களை மறந்து விடுவாள். சில சமயங்களில் நாள் கிழமை கூட மறந்துவிடும். காலையில் குளித்து சாப்பிட்டு விட்டு அரை மணியில் திரும்பவும் சென்று குளித்து புடவை மாற்றிக்கொண்டு கையில் தட்டை வைத்துக் கொண்டு இன்னைக்கு என்ன சமையல் என்பாள். 25 வருடமாக பக்கத்து வீட்டில் இருந்த லட்சுமி பாட்டி இருந்தபோது, யார் இந்த லட்சுமி பாட்டி என்றாள். இந்த உலகில் தான் இருப்பதே தெரியாதது போல எங்கோ பார்த்தபடி விட்டேத்தியாக உட்கார்ந்திருப்பாள். தினப்படி தன் தேவைகளை கூட செய்து கொள்ள முடியாமல் ஒரு குழந்தையாக மாறிக்கொண்டு வரும் தன் மாமியாரை பார்த்து கமலா வருந்தினாள். கமலா, இன்னைக்கே சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. மாவு கிளறி வடாம் போட்டுடலாம். வெள்ளிக்கிழமையா இருக்கு. குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடு பாட்டி. தலைக்கு சாம்பிராணி போட்டுடலாம். சாயங்காலம் பிரதோஷம், பால் காய்ச்சி தயிருக்கு தோய்த்து வை, கோயில கொண்டு கொடுத்துடலாம். பாவம் லட்சுமி, நம்ம வீட்டுல எவ்வளவு வேலை செய்யறா. அவளுக்கு ஒரு புது புடவை இந்த நவராத்திரிக்கு எடுத்து கொடுத்துடலாம். சுறுசுறுப்பாய் சுற்றி வந்த மாமியார் இப்படி பரபிரமமாய் ஒன்றுமே தெரியாமல் உட்கார்ந்து விட்டாளே என்று மனது குமுறியது. ஃபேமிலி டாக்டர், இது டிமென்ஷியாவின் ஆரம்ப நிலை. போக போக அதிகமாகத்தான் ஆகும். நாள் கிழமை தேதி இன்றைக்கு சாப்பிட்டது என எதுவுமே நினைவுக்கு வராது. இருக்கிற இடம், அட்ரஸ், வருவோர் போவோர் எல்லாம் மறந்துவிடும். தனியாக வெளியே போனால் வழிமறந்து தொலைந்துவிடும் அபாயம் அதிகம். இத்தனை வருடங்கள் சேகரித்து வைத்திருந்த அத்தனை நினைவு விவரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மூளை இழந்துவிடும். தான் யார் என்பதை கூட சில சமயங்களில் மறந்துவிடும். இந்த வியாதி உள்ளவர்களை விட அவர்களை பார்த்து கொள்பவர்களே பரிதாபத்துக்குரியவர்கள் என்று கூறியது நினைவுக்கு வந்தது. டாக்டர் சொன்ன மாதிரி காணாமல் போய்விட்டால் எங்கேன்னு போய் தேடுவது என்று கவலைப்பட்டாள் கமலா. ஒரு சட்டையை மாட்டிக்கொண்டு அடுத்த தெருவில் இருந்த ராமதுரை வீட்டுக்கு போனான் கணேசன். அவன் அம்மாவுக்கு, இவன் அம்மா சிநேகிதி. அங்கே எங்கேயாவது போயிருப்பாளோ? இல்லையே கணேசா, அம்மா இங்கே வரலையே என்றான் கை வைத்த பனியனில் ராமதுரை. இப்போ என்ன செய்யறது? கவலைப்படாத, இங்கேதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா, வந்துடுவா. அதுக்குள்ளே ராமதுரை, அம்மாக்கு திரும்பி வர வழி தெரியலன்னா எங்கேயாவது போயிடுவா? எப்படி கண்டுபிடிக்கிறது? சிரமம்தான். முதல்ல அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு போய் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அப்புறம் தினப்பத்திரிகையிலே அம்மா படத்தோட காணவில்லை விளம்பரம் ஒன்றும் போட்டுடலாம். ஃபேஸ்புக், வாட்ஸ்ஆப்லேயும் போஸ்ட் பண்ணிடலாம். கணேசனுக்கு வயிற்று பிசைந்தது. அம்மா நீ எங்கே இருக்கே? காலையில் தூங்கி வழிந்து கொண்டிருந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன். வாசல் ஸ்டூலில் அரை தூக்கத்தில் ஒரு போலீஸ், தூசு படிந்த ரைஃபிள் ஸ்டாண்ட், பெரிய மேஜையின் பின்னால் தொப்பி கழிச்சு வைத்திருந்த ஒரு வழுக்கைத்தலை போலீஸ் ரைட்டராக இருக்கலாம். கணேசன் சென்றபோது காப்பிக்காக காத்திருந்த கான்ஸ்டபிள் தலையை சொரிந்து கொண்டிருந்தார். காலையிலேருந்து எங்க அம்மாவை காணவில்லை சார், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். என்னாச்சு, வீட்டில் ஏதாச்சும் சண்டையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே சார், அவங்களுக்கு டிமென்ஷியா. ஓ, மனநிலை சரியில்லாதவங்களா? இல்லை சார், அது ஒரு வகை மறதி வியாதி. அவங்க ஃபோட்டோவுடன் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க வீட்டில் விசாரிச்சிட்டிங்களா? வீட்டிலையே நல்லா தேடி பார்த்தீங்களா? இப்படித்தான் ஒரு தவா மாடிப்படிக்கிட்டு கீழேயே ஒரு அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. தெரிஞ்ச இடமெல்லாம் பார்த்து விசாரிச்சிட்டேன் சார், அம்மாவை காணவில்லை. இரும்பு கம்பி ட்ரேயில் டீ வந்தது. டீ சாப்பிட்றீங்களா? வேணாங்க. கையில் போட்டோவையும் பேப்பரையும் வாங்கி கொண்டு, நாங்கள் டெய்லி ரவுண்ட்ஸ் லைனில் இருக்கவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், நீங்களும் தேடுங்க. எதுக்கும் ஒரு நடை ஜிஹெச் ராயப்பேட்டை இஎஸ்ஐ கேஷுவாலிட்டியில் ஒரு தடவை விசாரிச்சிடுங்க என்றார். கணேசனுக்கு திக்கின்றது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று மனம் வேண்டிக் கொண்டது. ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த மார்க்கெட், கோவில், பார்க் என சுற்றினான். என்னை தடவி தலைவாரி பள்ளிக்கூடம் அனுப்பிய அம்மா, புதுச்சட்டை போட்டு அழகு பார்த்த அம்மா, உடம்பு சரியில்லை என்று குலதெய்வத்துக்கு காசு முடிந்து வைத்த அம்மா, அப்பாவின் கண்டிப்புக்கு முன் அப்பாவியாய் வலம் வந்து குழந்தைகளுக்காகவே வாழ்ந்த அம்மா இன்று காணவில்லை. கணேசனின் கண்களில் நீர் நிறைந்தது. அந்த பூக்காரி ஏழேடா, அவகிட்டயே பூ வாங்கு. பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்றவங்க கிட்டே ரொம்ப பேரம் பேசாதடா. அவங்களுக்கு என்ன பெரிய லாபம் வந்துட போறது? சூப்பர் மார்க்கெட்ல சத்தம் போடாம வாய் முடிக்கிட்டு வாங்கிட்டு வருவீங்க. பார்க்கில் நடக்கிறதுக்கு பாதையெல்லாம் போட்டு உட்கார பெஞ்சு குடிக்க தண்ணி எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ரேடியோ தான் மிஸ்ஸிங். எங்க அம்மாவே தெரிந்தாள். கணேசனுக்கு வேதனையாயிருந்தது. வானும் கருத்து மேகமூட்டமாயிருந்தது. அம்மா கூட எடுத்துட்டு போயிருக்காளோ என்றது மனம். எங்கே போனாள் அம்மா? தெரிந்தவர்கள் உறவினர்கள் என எல்லா வீட்டிலிருந்தும் இங்கே வரவில்லையே என்ற பதிலே எதிர்வித்தது. 11 மணி சுமாருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லிருந்து போன். ராயப்பேட்டை அரசு மார்ச்சுவரியில் நீங்க சொன்ன வயசுல ஒரு பாடி வந்திருக்குதாம். நம்ம ஏரியாவிலேருந்து தான். ஹிட் அண்ட் ரன் கேஸ். நீங்க போய் ஒரு நட பார்த்துருங்க. ஒரு கிரிக்குடன் அடங்கி போனது போன். அம்மா, வாய்விட்டு அலறினான் கணேசன். அந்த ஏரியாவிலேயே ஒரு அழுத்தமும் மரண அமைதியும் விரவி இருந்தது. பரட்டை தலையும் புகையிலை கரை பட்களுமாய் இரண்டு பேர் அழுதபடி குந்தி இருந்தனர். ஓரமாக ஒரு கரை வேட்டி ஆஸ்பத்திரி சிப்பந்தியுடன் பேசி கொண்டிருந்தது. போலீஸ் ஒருவர் மூக்கை பொத்தியபடி அந்த கிடங்கிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார். பிணவாடையை விட அதிக நெடியுடன் சாராய வாடை வீச நீல யூனிஃபார்மில் இருந்து அவன் பேசினான். என்ன, ஆக்சிடென்ட் கேஸ் பார்க்க வந்துக்கிறீங்களா? இடது கையால் கர்ச்சீஃபில் மூக்கை மூடியபடி தலையாட்டினான் கணேசன். நெடியை தொடர்ந்து கிடங்கின் உள்ளே சென்றான். கதவை திறந்தவுடன் சில்லென்ற காற்று பிணவாடையுடன் முகத்தில் அரைந்தது. சலவைக்கல் மேசை மீது வெள்ளை துணியில் சுற்றி வைக்கப்பட்ட மனித சைஸ் மரப்பாச்சி பொம்மைகளாய் உடல்கள். கடைசி மேசையில் கிடந்து உடலின் முகம் தெரிய துணியை விளக்கியது சாராய நெடி. நல்லா பாரு சார். கணேசனுக்கு தலை சுற்றுவதை போல் இருந்தது. வயிற்றை குமட்டியது. சற்று மெதுவாய் அருகில் சென்று பார்த்தான். நெற்றியில் பச்சை குத்தி இருந்தது. பட்களில் இரண்டு தெரியும்படி உதடு விரிந்து கன்னத்தில் தோல் தேய்ந்து ஒரு கண்ணில் கருரத்தம் கட்டி வீங்கி, லிங்க தலையை ஆட்டிபடி இது என் அம்மா இல்லை என்றபடியே ஓட்டமும் நடையுமாய் வெளியே வந்தான். பின்னாலேயே வந்த சாராய நடிக்கு வணக்கம் சொல்லி கையில் டீக்கு பணமும் கொடுத்துவிட்டு கிளம்பினான். அழுவதா சிரிப்பதா? அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? தினமும் வீட்டுக்கு வருவோரும் போவோரும் ஏதோ அம்மா இறந்து விட்டதைப் போல துக்கம் கேட்ட வண்ணம் இருந்தனர். கணேசனுக்கே மனதில் அந்த சந்தேகம் மெதுவாக தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. பாவம் பாவங்க அம்மா, புத்தி சுவாதீனம் வேற இல்லை, கவனமா பாத்துக்க கூடாதா என்றார் தூரத்து சொந்தம் மாமா. புத்தி சுவாதீனம் இல்லாததும் டிமென்ஷியாவும் ஒண்ணுதானோ? புரியாமல் குழம்பினான் கணேசன். இல்லே, இது ஏதோ மூளை சம்பந்தமான மறதி வியாதி. அம்மாவுக்கே தெரியாமல் எங்கேயோ காணாம போயிட்டா. எங்கே எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியாது மாமா, கவலையாயிருக்கு. பதில் சொல்லியே ஓய்ந்து போனான் கணேசன். கமலாவுக்கும் வீட்டில் வேலையே ஓடவில்லை. இவ்வளவு பெரிய உலகத்தில் எந்த மூலையிலே இருப்பா? இப்போ என்ன செய்து கொண்டிருப்பா? இருக்காளா இல்லையா? ஒன்றும் புரியாமல் ஏதோ இயந்திரம் போல் சுற்றி வந்தாள். ஒரு வாரம் ஓடிவிட்டது. அம்மாவின் அறையில் கணேசன் அழுது கொண்டிருந்தான். புடவை ரவிக்கை எல்லாம் நேர்த்தியாக அடுக்கி வைத்திருந்தாள். தேங்காய் எண்ணெய் பாட்டில், சிடுக்குவாரி, சீப்பு எல்லாம் நிலைக்கண்ணாடிக்கு முன்னால் இருந்தன. சுவரில் மாட்டியிருந்த பழைய போட்டோ. அந்த கால உடையில் கருப்பு தொப்பியுடன் அப்பா, போத்திய முந்தானையுடன் அம்மா, கொம்பு வைத்த அரை நிஜாளுடன் கணேசன், காதில் டோலக்குடன் பட்டுப்பாவடையில் அருணா, கணேசனின் தங்கை. அம்மாவுக்கு அருணாவை பற்றித்தான் கவலை. எவ்வளவு ஆசையாய் வளர்த்தாள். 20 வருட சொந்தத்தையும் பாசத்தையும் ஒரு நொடியில் உதறிவிட்டு எதிர் வீட்டு கோபாலுடன் ஓடிவிட்டாள். வேதனையை விழுங்கிவிட்டு போட்டோவை வெறித்தபடி அம்மா அருணாவின் நினைவில் உருக்குலைந்தாள். இழப்பை விட அவளை இழந்த விதத்தில்தான் வருத்தம் அதிகமாக இருந்தது. அம்மாவுக்கு அருணாவின் நினைவுதான் எப்போதும். கவலையுடன் அருகில் வந்து நின்ற கமலாவை பார்த்தான் கணேசன். என்ன செய்வதென்று புரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு கலங்கினர். கமலாதான் சொன்னாள், நம்ம திருநீர்மலை கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாயிடுச்சு. எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் அவன்தான் நமக்கு துணை. ஒரு தடவை போய் வருவோமா? ஏதாவது நல்ல செய்தி கிடைக்காதா என்ற ஆதங்கத்தில் சொன்னாள். வீட்டிலேயே அடைந்து கிடக்கும் கணேசனுக்கும் ஆறுதலாகவும் இருக்குமே என்று நினைத்தாள். நம்மை போன்றவர்களுக்கு தெய்வத்தை தவிர வேறு யார் துணை? போகலாம் என்றான் கணேசன். அந்த சனிக்கிழமை காலையிலே வாடகை கார் ஒன்று கமலாவுடன் திருநீர்மலைக்கு கிளம்பினான். 4 வருடங்களுக்கு முன் அம்மாவுடன் அந்த கோயிலுக்கு சென்றது மனதில் நிழல் ஆடியது. பல்லாவரம் சிக்னலில் நின்று ஊர்ந்து பின் வலதுபுறம் திரும்பி திருநீர்மலை செல்லும் வளைந்த சாலையில் சில ஓட்டு வீடுகள், பெட்டிக்கடைகள் தாண்டி மலையடிவாரத்தில் கார் நின்றது. இடதுபுறம் கோயில் குளமும் வலதுபுறம் தென்னங்கீற்று தொப்பியுடன் கோயில் தேரும் வரவேற்றன. காரிலிருந்து இறங்கி கையில் அர்ச்சனை தட்டுடன் கீழே இருந்த ராமர் சன்னதி நோக்கி சென்றான். நின்றான், இருந்தான், கிடந்தான் என மூன்று நிலைகளிலும் இங்குதான் பெருமாள் இருக்கிறார். அம்மா என்றோ சொன்னது நினைவுக்கு வந்தது. கோயில் வாசலில் சின்ன மரப்பெட்டியின் மேல் மல்லி, முல்லை, இருவாட்சி, துளசி மாலை எல்லாம் அழகாக அன்றைய வியாபாரத்துக்காக வைக்கப்பட்டிருந்தன. அருகில் அமர்ந்து குனிந்த தலையுடன் துளசி தொடுத்து கொண்டிருந்தவளை பார்த்து திகைத்து அம்மா என்று அலறியபடி ஓடினான் கணேசன். பின்னாலேயே கமலாவும் நிமிர்ந்து பார்த்தவள் முகத்தில் ஒரு சலனமும் இன்றி வா கணேசா வா, எங்கே இத்தனை நாளும் காணாம போயிட்டே, தேடி தேடி ஓஞ்சு போயிட்டேண்டா, எங்கே போனே நீ, நல்ல வேளை அருணா என்னை தன் வீட்டில் கொண்டு வச்சுண்டா என்றாள். என்னம்மா சொல்றே நீ, அருணாவா, நீ எப்படிமா இங்கே வந்தே, அம்மா என்ன தெரியலையா என்றாள் கமலா கண்ணில் நீருடன். நல்லா இருக்கு, நாளும் கிழமையுமா கேட்கிற கேள்வியும் கண்ணுல நீருமா, அருணா இப்போ வந்துடுவா, இந்த கடை அவளதுதான், ஒரு பழைய சுங்குடை புடவை, லூசாக ஒரு ரவிக்கை, நெற்றியில் துளி குங்குமம், காதிலும் மூக்கிலும் இருந்த வைரங்களை காணவில்லை. அம்மாவை பரிதாபமாக பார்த்தபடி நின்றான் கணேசன். என்ன சாமி, என்ன வேணும், மல்லியா கதம்பமா என்ற குரல் கேட்டு திரும்பினான் கணேசன். நீ யார் என்பது போல் பார்த்தான். முழங்கால் வரை தூக்கிச் சொருகிய சேலை, இடிப்பில் ஒரு பக்கம் சுருக்குப்பை, மறுபக்கம் கூடையில் துடைப்பம், வெற்றிலைக்கரை ஏறிய பற்களோடு கோரிய செம்பட்டை தலைமுடியில் நின்றிருந்த அந்த பெண்மணியிடம் இந்த அம்மா என்று ஆரம்பித்தான். கமலாவும் அம்மாவும் இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். தினமும் கோயில் பெருக்கி சுத்தம் செய்யறது என் வேலை, கொஞ்சம் பூ வியாபாரமும் செய்வேன் சார். போன வாரம் ஒரு நாள் காலையில கோயில் வாசப்படியாண்ட உயிந்து கிடந்தது இந்த அம்மா, என்னமோ ஏதோன்னு எழுப்பி உட்கார வச்சா, இன்னாருண்ணா நல்லா இருக்கிய, கொஞ்சம் காப்பி கொடேன்னுது, பெஜார் ஆயிட்டேன், எத்த கேட்டாலும் உன்னையும் தெரியல முழிக்குது. அருணா உன் கையால காப்பி கொடுன்னு மட்டும் கேட்டுக்கினே இருந்தது, சரி கொஞ்சம் டைம் விட்டு கேட்கலான்ட்டு காப்பி தண்ணி வாங்கி கொடுத்தேன், வேற ஒன்னையும் சொல்ல மாட்டேங்குது. கோயில் ஐயரும் பார்த்துட்டு வசதியான குடும்பத்திலேருந்து வந்த மாமியாட்டம் இருக்குது, கொஞ்சம் மைண்டு சரியில்லை போல, பார்க்கலாம் ஒரு வாரம் நிட்டாரு. என் கூடவே குடிசையில கஞ்சியும் கடை இட்லியும் துண்ணுக்குன்னு பூக்கடையிலே குந்திக்கின்னு இருக்குது சார். ஆனா துளசி சும்மா சூப்பரா தொடுக்குது சார். அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கணேசன் குரல் உடைந்தது. இது எங்கம்மா என்றான். சந்தேகமாக பார்த்தாள் அவள். பின்னையா தனியா ரோட்ல விட்ட என்று கேட்பதை போல இருந்தது. அவங்களுக்கு ஒரு மறதி வியாதி, தானே வீட்டை விட்டு வந்துட்டாங்க, திரும்பி போற வழி மறந்து இங்கே வந்து விழுந்திருக்காங்க. நல்ல வேளை நீங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. ஒரு வாரமா தேடி தேடி எங்கேயும் கிடைக்காம நரகமாயிருந்தது வாழ்க்கை என்றபடி தன் பர்சில் வைத்திருந்த அம்மாவின் போட்டோவை காண்பித்தான். ஐயோ பாவம், சாக்கிரதையா பாத்துக்கம் அவராசா, பெத்தவங்க தாயான் நடமாடுற தெய்வங்க, எனக்கு இந்த ஒரு வாரத்தில் இவங்க மேல ரொம்ப பாசமாயிடுச்சியா என்றாள் கண்ணின் ஈரத்தை துடைத்தவாறே. இப்படி கூட இந்த காலத்தில் மனிதர்களா, அதிசயமாயிருந்தது கணேசனுக்கு. அம்மா வீட்டுக்கு போகலாமா அருணா? கணேசனும் கமலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பூக்கார பெண்மணி யார் சார் அந்த அருணா என்றாள் பழைய கதையை கேட்டுவிட்டு. எம்மா இப்ப அண்ணன் கூட வீட்டுக்கு போ, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு புறவு வாரேன் என்றாள். சரி மறக்காம வந்துடு என்றபடி கணேசனுடன் கிளம்பினாள் அம்மா. மலையேறி பெருமாளுக்கு நன்றி கூறி திரும்பினார்கள். கோயில் குருக்களும் பூக்காரம்மாவின் உதவியை மிகவும் பாராட்டினார். கீழே இறங்கிய அம்மா சுற்றுமுற்றும் தேடினாள். அருணா எங்கே என்றாள். அவளை காணவில்லை. அம்மா கிடைத்த சந்தோஷத்தில் அவளுக்கு கூட ஒன்றும் கொடுக்கவில்லையே என்று கணேசனும் கமலாவும் உடன் தேடினார்கள். மூச்சிறைக்கு ஓடி வந்த அந்த பெண்மணி கையில் இட்லி பொட்டலமும் சின்ன சொம்பில் காப்பியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு துண்ணுட்டு போமா என்றாள். அருணா உனக்கு என்றாள் அம்மா. கணேசன் வாயடைத்து போனான். கமலா அப்பெண்மணியின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டாள். கொடுக்க வந்த பணத்தையும் வேண்டாம் என்றாள் அந்த பூக்காரி. அம்மாவுடன் கணேசன் புறப்பட கார் கண்ணாடியில் பின்னால் அவள் ஓடி வருவது தெரிந்தது. காரை நிறுத்தி இறங்கினான். இந்தா சார் மந்தே போயிட்டேன், அம்மா காதில் போட்டிருந்த தோடு மூக்குத்தி இங்கே சேஃப்டி கிடையாதுன்னு கழட்டி வீட்டு உள்ளே வச்சிருந்தேன். அம்மாவையும் நகைகளையும் மாறி மாறி பார்த்தான் கணேசன். கணவனின் மனமறிந்த கமலா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்பவும் வரலாம், எந்த உதவியும் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கோம் என்று சொல்லி அம்மாவிடம் நகைகளை கொடுத்து அருணாவுக்கு கொடுத்து விடுங்கள் என்றாள். அம்மா முதன்முறையாக சிரித்தாள். மலைக்கோயில் மணியோசி கீழே கேட்டது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.